ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, சேகர் செந்தில் என்ற இரு நண்பர்கள் ஒரே அலுவலகத்தில் பணிபுரிந்தனர். ஒரு நாள் மதிய உணவு இடைவேளை முடிந்து சேகர் அலுவலகத்திற்கு தலை தெரிக்க ஓடி வந்தான். அங்கு அமர்ந்திருந்த செந்திலிடம், "நான் இன்னைக்கு ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு வெளியே வந்தப்ப ஒரு காரு என் மேல மோதிரா மாதிரி வந்து பிரேக் போட்டுச்சு. அந்த காரை துரத்திக்கிட்டு ஒரு போலீஸ் ஜீப் வந்துச்சு. கார்ல இருந்து மூணு பேரு முகமூடி போட்டுக்கிட்டு இறங்கினானுங்க. அவங்க வச்சிருந்த துப்பாக்கியால சரமாரியா சுட ஆரம்பிச்சானுங்க. நான் அப்படியே ரோட்ல குப்புற படுத்துக்கிட்டேன். எனக்கு உயிரே போயிடுச்சுரா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கார்ல ஏறி போயிட்டானுங்க. நானும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு இங்க வந்து சேர்ந்துட்டேன்" என்று சேகர் படபடப்புடன் சொல்லி முடித்தான். செந்தில் எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து அவன் சேகரிடம், "அப்ப நீ என்னை விட்டுட்டு ஹோட்டலுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்திருக்க, அப்படிதானே?" என்று கேட்டான். அன்புள்ளங்களே, இது ஒரு நகைச்சுவை துணுக்கு. பல நேரங்களில் நகைச்சுவை வெறும் சிரிப்புக்காக மட்டுமல்ல, சிந்தனைக்கும் என்பது நமக்கு தெரியும். இந்த நகைச்சுவை துணுக்கில் செந்தில் கடைசியாக சொன்னது நம்மை சிரிக்க வைத்திருக்கலாம், அல்லது எரிச்சல் ஊட்டியிருக்கலாம். ஆனால் சுருக்கென்று ஒரு ஊசியையும் நம் மனதில் ஏற்றியுள்ளது. உண்மைதானே? தான் செத்து பிழைத்து வந்ததை பற்றி சேகர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது செந்திலின் கவனத்தை ஈர்த்ததெல்லாம் சேகர் சாப்பிட்ட பிரியாணி. அதுவும் தன்னை விட்டுவிட்டு அவன் தனியே சென்று சாப்பிட்ட பிரியாணி. செந்திலின் குறுகிய பார்வையே அவனை அப்படி பேச வைத்தது. உடலளவில் முழுமையான பார்வைத்திறன் கொண்ட நாம் பலமுறை அகத்தில் குறுகிய பார்வை கொண்டிருக்கின்றோம், அல்லது அகக்கண்களை இழந்திருக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, நம்முடைய அகக்கண்களை பற்றி, நமது பார்வை அல்லது கண்ணோட்டத்தை பற்றி அதிகம் சிந்திக்க இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது.
பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும், என் உள்ளம் முன்னொளி பெற வேண்டும், புது பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும்.
அன்புள்ளங்களே, பார்வை இழந்த ஒருவரை இயேசு குணமாக்கிய நிகழ்ச்சியை இன்று யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். இந்த புதுமை யோவான் நற்செய்தி 9 முதல் 7 திருவசனங்களில் முடிவடைகின்றது. ஆனால் புதுமையை தொடர்ந்து 34 இறைவசனங்கள் வழியாக யோவான் ஒரு இறையியல் பாடமே நமக்கு நடத்துகின்றார். நாம் அனைவரும் அகம் புறம் இவற்றில் பார்வை பெறுவது, பார்வை இழப்பது என்பன குறித்த பாடங்கள் அவை. பார்வை இழந்த மனிதர் உடல் அளவில் மட்டுமல்லாமல் உள்ளத்திலும் பார்வை பெறுகின்றார். தன் விசுவாச கண்களால் இயேசுவை கண்டுகொள்கின்றார். இதற்கு நேர் மாறாக உடலளவில் பார்வை கொண்டிருந்த பரிசேயர்கள் படிப்படியாக தங்கள் அகத்தில் பார்வை இழப்பதையும் யோவான் கூறியுள்ளார். இந்த இரண்டு துருவங்களுக்கும் இடையே பார்வை பெற்ற மனிதரின் பெற்றோர் அரைகுறையாக பெறும் பார்வையை குறித்தும் யோவான் பாடங்கள் சொல்லித் தருகின்றார். பார்வை பெற்றவரது கண்ணோட்டத்திலிருந்து இந்த புதுமையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி பார்வையற்றவர் கண்களில் பூசினார். சீலோவாம் குளத்தில் கண்களை கழுவச் சொன்னார். அவரும் போய் கழுவினார், பார்வை பெற்றார். பார்வை பெற்றவர் அப்படியே தன் வழியே போயிருந்தால் புதுமை முடிந்திருக்கும், சுபம் போட்டிருக்கலாம். புகழை விரும்பாத இயேசுவுக்கும் அது மிகவும் பிடித்த செயலாக இருந்திருக்கும். ஆனால் நடந்தது வேறு. யோவான் நற்செய்தி 9:7 திருவசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது இதுதான். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அவர் திரும்பி வந்ததால் பிரச்சனைகள் ஆரம்பமாயின. பார்வை பெற்றவர் கோவில் வாசலில் அமர்ந்து பிச்சை எடுத்தவர். அவர் திரும்பி வந்ததற்கு என்ன காரணம்? தனக்கு இந்த புதுமையை, பெரும் நன்மையை செய்தவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள, அவருக்கு தன் நன்றியை கூற அவர் திரும்பி வந்திருக்க வேண்டும். பல்வேறு உடல் குறைகளால் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள தன்னுடைய நண்பர்கள் மத்தியில் தனக்கு நடந்ததை எடுத்துச் சொல்லி தன்னுடைய மகிழ்வை பகிர்ந்து கொள்ள அவர் திரும்பி வந்திருக்க வேண்டும். தான் எதுவும் கேட்காத போதே தனக்கு இந்த புதுமையை செய்த அந்த மகானிடம் அவர்களையும் அழைத்துச் செல்லும் நோக்கத்தோடு அவர் திரும்பி வந்திருக்க வேண்டும். அன்புள்ளங்களே, இத்தனை நல்ல எண்ணங்களோடு வந்தவர் தான் பெரியதொரு பிரச்சனையில் சிக்கிக் கொள்வோம் என்று கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். புதுமை நடந்தது ஓர் ஓய்வு நாள் என்பதுதான் பிரச்சனை. வாழ்க்கையில் மலைபோல குவிந்திருந்த பல பிரச்சனைகளில் தினமும் வாழ்ந்தவர்கள் அந்த பிச்சைக்காரர்கள். அவர்களுக்கு நல்ல நாள், பெரிய நாள், ஓய்வு நாள் என்றெல்லாம் பாகுபாடுகள் இருந்ததில்லை. எனவே கண் பார்வை பெற்றவருக்கு அது ஓய்வு நாள் என்பதே தெரிந்திருக்க நியாயமில்லை.
உன்னை தேடி தேடி அலைந்தேன் வாழும் தெய்வமே, உந்தன் ஒளியை என்று காண்பேன் வாழ்வின் தெய்வமே என்றும் வாழும் தெய்வமே.
அன்புள்ளங்களே, பார்வை இழந்தவரது குறையை பார்த்து தர்மம் செய்து வந்த பலர் அவர் குணமான பின்பு அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் சந்தேகப்படுகின்றனர். சந்தேகத்தோடு தன்னை பார்த்தவர்களிடம், "நான் தான் அவன்" என்று பெருமையோடு பூரிப்போடு சொன்னார். "நான் தான் அவன்" என்று அவர் கூறிய அந்த நேரத்திலிருந்து இறைவனின் கருணைக்கு புதுமைக்கு தான் ஒரு சாட்சி என்று புதிய வாழ்வை அவர் ஆரம்பித்தார். அவரது சாட்சிய வாழ்வுக்கு வந்த முதல் பிரச்சினை பரிசேயர்கள்தான். ஒன்றுமே இல்லாத இடங்களில் பிரச்சனையை உண்டாக்கும் திறமை படைத்தவர்கள் பரிசேயர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த புதுமை ஓய்வு நாளில் நடந்தது என்று தெரிந்தபின் சும்மா இருப்பார்களா? பார்வை பெற்றவர் பரிசேயர் முன்பு கூட்டிச் செல்லப்பட்டார். பரிசேயர்கள் கேள்வி கேட்டனர். அவர் பதில் சொன்னார். பரிசேயர்கள் அவரது பெற்றோரை வரவழைத்து அவர்களையும் விசாரித்தனர். அவர்கள் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல் நழுவ பார்த்தனர். பார்வையற்ற மகனை ஏற்றுக்கொண்ட அந்த பெற்றோர் பார்வை பெற்று இறைவனின் புதுமைக்கு ஒரு சாட்சியாக நின்ற தங்கள் மகனை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினர். பரிசேயரின் சட்டத்திட்டங்கள் அவ்வளவு தூரம் அவர்களை பயமுறுத்தி பார்வை இழக்கச் செய்திருந்தது. அந்த பார்வையற்றவர் பிறந்தது முதல் தன் பெற்றோரையோ பரிசேயர்களையோ பார்த்ததில்லை. இன்றுதான் முதல் முறையாக தன் பெற்றோரை, அந்த பரிசேயரை பார்க்கின்றார். தனது பெற்றோரது பயத்தைக் கண்டு அவர் பரிதாபப்பட்டிருப்பார். அதற்கு மேலாக அவருடைய பரிதாபத்தை அதிகம் பெற்றவர்கள் அந்த பரிசேயர்கள். கடவுளுக்கும் ஆலயத்திற்கும் மிக நெருக்கத்தில் வாழும் இவர்கள் கடவுளை அறியாத குருடர்களாயிருக்கிறார்களே என்று அவர் பரிதாபப்பட்டிருப்பார். அன்பு நெஞ்சங்களே, பார்வை பெற்றவர் தன்னுடைய ஊனக் கண்களால் இயேசுவை இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் அகக்கண்களால் அவரை பார்க்க ஆரம்பித்துவிட்டார். எனவே பரிசேயர்கள் கேட்ட கேள்விகள் அவரை பயமுறுத்தவில்லை. அவரது சாட்சியம் தீவிரமாக ஆழமாக ஒலித்தது. அதைக் கண்டு பரிசேயர்கள் அவரை கோவிலிலிருந்து, யூத சமூகத்திலிருந்து வெளியேற்றினர். சமூகத்திலிருந்து ஒரு ஏழை வெளியேற்றப்பட்டார் என்பதை அறிந்த இயேசு அவரை சந்தித்தார். அந்த சந்திப்பில் அந்த மனிதரின் சாட்சியம் இன்னும் ஆழப்பட்டது, முழுமையடைந்தது. இயேசுவின் முன், "ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன்" என்று அவர் முழுமையாக சரணடைகின்றார்.
உன்னை தேடி கண்டு கொண்டே வாழும் தெய்வமே,
உந்தன் மொழியை அறிந்து கொண்டே வாழின் தெய்வமே என்றும் வாழும் தெய்வமே. உன்னை தேடி கண்டு கொண்டே வாழும் தெய்வமே.
அன்பு நெஞ்சங்களே, படிப்படியாக பார்வை பெற்ற அந்த ஏழைக்கு நேர் மாறாக பரிசேயர்கள் படிப்படியாக பார்வை இழக்கின்றனர். அவர்களது பார்வைக்கு திரையிட்டது ஒரே ஒரு பிரச்சினை. இந்த புதுமை ஓய்வு நாளன்று நடந்தது என்ற பிரச்சினை. இயேசுவின் மீது அவர்கள் வளர்த்து வந்த பொறாமை, வெறுப்பு ஆகியவைகள் ஏற்கனவே அவர்களது பார்வையை வெகுவாக பாதித்திருந்தன. ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று ஆரம்பிக்கும் அவர்களது எண்ண ஓட்டத்தை யோவான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொணர்கின்றார். ஓய்வு நாள் என்ற பூட்டினால் இறுக்கமாக மூடி வைக்கப்பட்ட அவர்களது மனதில் ஒளி நுழைவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. தங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முயன்ற அந்த பார்வையற்ற மனிதரைக் கண்டு பயந்தனர். இருளுக்கு பழகிவிட்ட கண்களுக்கு பார்வையற்றவர் கொண்டு வந்த ஒளி எரிச்சலை உண்டாக்கியது. அவர்களது எரிச்சல் கோப வெறியாக மாறவே அவர்கள் இயேசுவின் அந்த சாட்சியை வெளியே தள்ளினர். அன்புள்ளங்களே, பொதுவாக எந்த ஒரு உணர்ச்சியுமே ஒரு எல்லையை தாண்டும்போது அந்த உணர்ச்சி நம்மை குருடாக்கி விடுவதாகத்தான் அடிக்கடி சொல்கின்றோம். கோபத்திலோ வேறு உணர்ச்சிகளின் கொந்தளிப்பிலோ செயல்படுபவர்களை கண்ணுமண்ணு தெரியாமல் செயல்படுவதாக கூறுகின்றோம். "எனக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும் எனக்கே தெரியாது, சந்தேகக் கண்ணோட பார்க்காத, ஆத்திரம் கண்களை மறைக்குது" இப்படி எத்தனை விதமான வாக்கியங்கள் நம்முடைய பேச்சு வழக்கில் உள்ளன. நமது கண்கள், நாம் பார்க்கும் பார்வை நலமாக இருந்தால் உடலும் உள்ளமும் நலமாக இருக்கும். இதையே இயேசு தன்னுடைய மலைப்பொழிவில் அழகாக கூறியுள்ளார். கண்தான் உடலுக்கு விளக்கு, கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். எனதருமை அன்புள்ளங்களே, பார்க்கும் திறன் இருந்தால் மட்டும் போதாது, பார்வை பெற வேண்டும், சரியான பார்வை பெற வேண்டும். ஒரு சிறு கதை எனக்கு நினைவுக்கு வருகின்றது. கணவனும் மனைவியும் ஒரு வீட்டுக்கு புதிதாக குடிவந்தனர். அந்த பெண் அடுத்த நாள் காலை எழுந்து தன்னுடைய வீட்டு கண்ணாடி ஜன்னல் வழியே அடுத்த வீட்டு தலைவி துணிகளை துவைத்து காய வைப்பதை பார்த்தார். சே, அந்த அம்மாவுக்கு சரியா துணி துவைக்கவே தெரியல, துவைச்ச பிறகும் பாருங்க அந்த துணியெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு என்று தன் கணவனிடம் அடுத்த வீட்டு குறையை சுட்டிக்காட்டினார். இந்த முறையீடுகள் 3 நாட்கள் தொடர்ந்தன. 4ஆம் நாள் காலையில் வழக்கம்போல் ஜன்னல் வழியாக பார்த்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம். இந்தாங்க இங்க வாங்களே என்று கணவனை அவசரமாக அழைத்தார். கணவன் வந்ததும் மனைவி சொன்னார், அங்க பாருங்க, நான் 3 நாளா சொல்லிக்கிட்டு இருந்தது அந்த அம்மா காதல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு அந்த துணியெல்லாம் சுத்தமா இருக்கு என்று வியந்து பாராட்டினார். கணவன் அமைதியாக, அடுத்த வீட்டில் ஒன்றும் குறை இல்லம்மா, இன்னைக்கு நம்ம ஜன்னல் கண்ணாடிய நான் காலையிலேயே எழுந்து சுத்தமாக்கிட்டேன் என்று சொன்னார். அன்பு நெஞ்சங்களே, பார்வை பெற வேண்டும், அழுக்கில்லாத களங்கமில்லாத பார்வை பெற வேண்டும், தெளிவான சரியான பார்வை பெற வேண்டும், மனதையும் அறிவையும் குறுக்காமல் பரந்து விரிந்த பார்வை நாம் அனைவரும் பெற வேண்டும். இறைவன் அருளை வேண்டுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.